இன்னைக்கு சிவானந்த லஹரியில் 11வது ஸ்லோகமும் 12வது ஸ்லோகமும் பார்ப்போம். வட்டுர்வா கேஹி வா யதிரபி ஜடி வா ததிதரஹ நரோ வா யஹ் கஷ்சித் பவது பவ கிம் தேன பவதி யதீயம் ஹ்ருத்பத்மம் யதி பவததீனம் பசுபதே ததீயஸ்த்வம் சம்போ பவசி பவபாரஞ்ச வஹசி. அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம். வட்டுன்னா பிரம்மச்சாரின்னு அர்த்தம், கேஹினா கிரகஸ்தன் அர்த்தம், யத்தினா சந்யாசின்னு அர்த்தம், ஜட்டினா ஜட போட்டுண்ட வானப்பிரஸ்தன், ததித்தரா இந்த நாலு ஆசிரமத்தில் இருக்கிறவாளோ இல்லது இதுக்கும் வெளியில் அதிவர்ணாசிரமியாக இருக்கிறவாளோ, நரோவா யஹ் கஷ்சித் பவது, ஒருவன் ஒரு மனிதன் என்ன ஆசிரமத்தில் வேண்டுமானாலும் இருக்கட்டும், கிந்தேன பவதி அதனால் என்ன போகிறது, பவா பரமேஸ்வரனே, பசுபதே எல்லா ஜீவர்களுக்கும் தலைவனான ஹே ஈஸ்வரா, யதீயம் ஹிருத் பத்மம், யதி பவததீனம் பசுபதே, ஒருவனுடைய மனத்தாமரையானது உனக்கு அதீனமாக உன்னை நம்பி ஒருத்தன் இருந்து விட்டானால், ததீயஸ்துவம் சம்போ, ஹே சம்போ பரம மங்களங்களை அளிப்பவனே, நீயே அவனை சேர்ந்தவன் ஆயிடுறேன், உன்னையே அவனை கொடுத்துடுறேனே, ததீயஸ்துவம் சம்போ பவசி பவபாரஞ்ச வகசி, அவனுடைய பவபாரத்தை நீ தாங்கிக் கொள்கிறாய் அப்படின்னு சொல்கிறார். இந்த முந்தின ஸ்லோகங்களில் நரத்துவம் தேவத்துவம், மனுஷனாக இருந்தான தெய்வமாக இருந்தான பசுவாக இருந்தான ஸ்திரீயாக இருந்தான புமானாக இருந்தான அலியாக இருந்தான என்ன கொசுவாக இருந்தான எந்த ஜென்மாவாக இருந்தா என்ன, திருவானைக்காலில் ஒரு சிலந்தியும் ஒரு யானையும் நல்ல கத்தி அடையிறது இல்லையா, அந்த மாதிரி பக்தி இருந்தால் போகிறோம் பகவான் காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஸ்லோகம் சொன்னார். இங்கே கிடைச்ச பிறவியில் பலவிதமான ஆசிரமங்கள் இருக்குது, அது ஒன்றுலேயும் ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்குது, முக்கியமாக கிரகஸ்தாசிரமத்தில் மற்ற மூணு ஆசிரமத்துக்காராலையும் காப்பாற்றணும், பிரம்மச்சரியும் வானப்பிரஸ்தனையும் சன்னியாசிகளையும் காப்பாற்றணுங்கிற ஒரு பொறுப்பு இருக்குது, அதனால் அதிகமான பொறுப்பு இருக்கிற ஒரு ஸ்டேஜ் அது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அவளுடைய அனுஷ்டானங்கள் இருக்குது, பிரம்மச்சாரிக்கு அவ்வளோ அனுஷ்டானம் இருக்குது, அவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு தபஸ்வி மாதிரி இருந்துட்டு அவனும் படிப்பை கவனிக்கணும், குரு சுசூஷம் பண்ணணும், பிக்ஷாசனம் பண்ணணும், அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவளுடைய கடமைகள் இருக்குது, அதை பற்றி எப்படி பண்ணுவோங்கிற அந்த பாரம் இந்த கிரகஸ்தாசில் இருக்கும்போது நாம் எப்படி இதெல்லாம் நம்ம தாங்க போகிறோம் அப்படிங்கிற கவலை பக்தனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்வார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதை ரொம்ப அழகாக சொல்வார். ஒரு பாயை நன்னா விரித்து காற்று வரும்படியாக வச்சுட்டான்னா படகோட்டி அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணலாம், ஏன்னா காற்றே அந்த படகை தள்ளின்னு போயிடும். அந்த மாதிரி பகவானுடைய அனுகிரகத்தை ஏற்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுட்டோன்னா அந்த இறைவனுடைய கருணைங்கிற காற்றே நம்முடைய வாழ்க்கையை பக்தனுடைய வாழ்க்கையை செலுத்தி கொண்டு போகும் அப்படின்னு ராமகிருஷ்ணர் சொல்கிறார். அந்த மாதிரி பகவான் தான் எல்லாத்தையும் நடத்துகிறார் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி உறுதிப்படுறது தான் பக்தியின் பேர். எல்லாம் அவன் அங்கேருந்து ஆட்டுவிக்கிறான் அப்படிங்கிற அந்த ஞானம் தான் பக்தி. அது ஏற்பட்ட பின்ன அவள் ஒவ்வொன்றுத்துக்கும் ரொம்ப கவலைப்பட மாட்டான், பொறுப்பெடுத்து பண்ணுவா, ஆனால் அதை பற்றின அந்த பாரத்தை சுமந்துண்டு அவள் கவலைப்பட மாட்டான், ஏன்னா அவளுடைய அந்த பாரத்தை பகவானே சுமக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் அழகாக சொல்கிறார். எந்த ஆசிரமமாக இருந்தாலும் எந்த ஜென்மமாக இருந்தாலும் பக்தி இருந்தால் போகும் அப்படின்னு அந்த பக்தியை உண்டாகிறதுக்கான காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். நாரத பக்தி சூத்திரத்தில் கூட நாஸ்திதேஷு ஜாதி வித்யா குலரூப தனக்கிரியாதி பேதா, ஒருத்தனுக்கு பக்தி இருந்தால் பிறப்பாலும் கல்வியாலும் குலத்தாலும் அழகாலும் பொருளாலும் தொழிலாலும் ஏற்படும் வேற்றுமைகள் இல்லை அப்படின்னு நாரத பக்தி சூத்திரத்தில் சொன்னதை இந்த ஸ்லோகங்களில் ஆச்சாரியால் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகமும் எந்த இடத்துல இருந்தாலும் உடம்பு எங்கே இருந்தாலும் சரி அதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். குஹாயாம் கேஹேவா பகிரபி வனேவா த்ரிஷிகரே ஜலேவா வன்னௌவா வசது வசதேஹே கிம் வத ஃபலம் சதா யஸ்யைவாந்தஃ கரணம் அபிஷம்போ தவ பதே ஸ்திதம் சேத் யோகோஸௌ சச பரமயோகி சச சுகி அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம். குஹாயாம் குஹையில் வசிப்பதினாலேயோ, கேஹேவா வீட்டில் வசிக்கிறதுனாலேயோ, பஹிரபி இல்லை வெளியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும், வனேவா காட்டில் இருந்தாலும், அத்ரி சிக்கரே ஒரு மலை உச்சியில் போய் தங்கினாலும் சரி, ஜலேவா வன்னோவா வசத்து வசத்தேகே கிம் பலம் இருப்பிடத்தை கொண்டு அதனால் என்ன பலன், அதனால் ஒருத்தன் நம்ம கிரகத்தில் இருக்கக்கூடாது, எங்கேயோ மலை உச்சியில் போய் உட்காந்தா ஞானம் வரும்னு நினைக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறார். சதா எஸ்ய அந்தகரணம் சம்போ தவபதே ஸ்திதம் சேத்து, எவனுடைய அந்தகரமானது ஒரு க்ஷணம் கூட உன்னுடைய பாதாரவிந்தத்துலேருந்து விலகாமல் அங்கே இருந்ததுன்னா, மனசு பவான்கிட்ட இருந்ததுன்னா, உடம்பு எங்கே இருந்தால் என்ன, எவனுடைய மனது இடையராது பவானுடைய பாதாரவிந்தத்தில் இருக்கோ அவனே பரமயோகி, அவன்தான் சிறந்த யோகி, சச்ச சுகி அவன்தான் சந்தோஷத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். மூக்க வஞ்சத்தி பாதாரவிந்த சதகத்தில் 48வது ஸ்லோகம் ஒன்று இருக்கு. நகாங்கூரஸ்மேரத்யுதிவிமலகங்காம்பசி சுகம் கிருதஸ்நானம் ஞானாமிருதமலமாஸ்வாத்யநியதம் உதஞ்சன் மஞ்சீரஸ்புரண மணிதீபே மம மனஹ மனோஜ்ஞே காமாக்ஷ்யாஹ சரணமணி ஹர்மே விஹரதாம் அப்படின்னு சொல்கிறார். நகாங்கூரஸ்மேரத்யுதி நகத்தினுடைய முனையிலேருந்து வெளிப்படும் காந்தி, அந்த காந்தி வெள்ள வெளியேருந்து இருக்கு, அது விமலமாக இருக்குது, சுத்தமான கங்காம்பசி கங்கா ஜலம் போல் இருக்குது. அந்த அம்பாவுடைய சரணத்தினுடைய நக காந்தி வந்து கங்கா ஜலம். கங்கக்கரையில் ஒரு ரத்ன மாளிகை கட்டிண்டு ஒருத்தன் வசித்தான்னா என்ன சுகமாக இருக்கும். மூக்க கவி சொல்கிறார், அங்கே வந்து ஜல சௌரியமாக இருக்கா, வீடுன்னா ஜலம் சௌரியமாக இருக்கணும், ஸ்தலம் சௌரியமாக இருக்கணும். கங்கை கரைக்கு மேலே என்ன நல்ல ஸ்தலம், என்ன ஜலம் கிடைக்கும் அங்கன்னா, இந்த நகாங்கூரஸ்மேர த்யுதிவிமல கங்காம்பசி சுகம் கிருதஸ்நானம், விமலமான பரிசுத்தமான அம்பாடைய நககாந்தி என்ற கங்கா ஜலத்தில் குளிச்சுண்டு என்ன குடிக்க போகிறேன் அப்படின்னா, ஞானாமிருத்தம் அம்பாவுடைய சரணத்துலேருந்து எப்போவும் ஞானம் பெருகின்றிருக்கு, அந்த ஜலத்தை குடிச்சுண்டு அம்பாவுடைய சரணத்தில் சலங்கை இருக்குது, அந்த சலங்கை வந்து கிணிங்கிணின்னு சத்தம் பண்ணுறது, அது ஒளிமயமாக ரத்ன விளக்கு மாதிரி இருக்குது, அந்த மணி தீபத்தை ஏற்றி வச்சுட்டு மனோஜ்ஞை ரொம்ப அழகான காமாட்சியாக சரண மணிஹர்மே, காமாட்சியுடைய சரணம் என்ற ரத்ன மாளிகையில் மம மனஹா விஹரதாம், அங்கே என்னுடைய மனம் வசிக்கட்டும் அப்படின்னு மூக்குக்கவி பிரார்த்தனை பண்ணுறார். அது மாதிரி நம்முடைய மனசு அம்பாவுடைய சரணத்தில் இருக்கணும், பரமேஸ்வருடைய சரணத்தில் இருக்கணும். உடம்பு எங்கே இருந்தால் என்ன, இங்கே போயிருந்தால் எனக்கு நான் வந்து ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்க வேண்டாம், இங்கே போயிருந்தால் எனக்கு இந்த காலத்தில் பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்கிறேன், அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அங்கெங்கே போக வேண்டாம், எங்கேயும் அது கிடைக்கும் உனக்கு, பக்தி பண்ண தெரிஞ்சால் போகும். இப்படி பகவான்ல மனசு வைக்க தெரிஞ்சால் பரம யோகி, அவன் பெரிய யோகி அப்படிங்கிறார். மூக்கபஞ்சத்தி ஸ்துதிசதகத்தோடைய கடைசி ஸ்லோகத்தில், இமம் பரபரப்பிரதம் பிரகிருதி பேஷலம் பாவனம் பராபரச்சிதாகிருதி பிரகடன பிரதீபாயிதம் ஸ்தவம் பட்டதி நித்யதா மனசி பாவயநம்பிகாம் ஜபைஹி அலம் அலமகைஹி அதிக தேக சம்சோஷணைஹி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த காமாட்சி தேவியின் மேல் உள்ள 100 ஸ்லோகங்கள், இந்த பிரகிருதி பேஷலம் ரொம்ப தூய்மையான அழகான பாவனம் தூய்மைப்படுத்தக்கூடிய பராபர சிதாகிருதி பிரகடன பிரதீபாயுதம், எது உண்மை எது மாயை என்பதை தெளிவிக்கக்கூடிய ஒரு தீபம் போன்ற ஸ்தவம் ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை படித்தா எது சத்து எது அசத்துங்கிறது தெரிஞ்சிடும். ஸ்தவம் பட்டதி நித்யதா மனசிபாவை நம்பிக்காம் அம்பிகையை எப்பொழுதும் மனத்தில் தியானம் பண்ணிக்கொண்டு எவன் இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கிறானோ அவன் பரமயோகி, அவனுக்கு ஜபைஹி அலம், அவன் கோடிக்கணக்காக ஜபம் பண்ண வேண்டியதில்லை. அலம் அக்கைஹி, அவன் ஹோமங்கள்லாம் பண்ண வேண்டியதில்லை, யாகங்கள்லாம் பண்ண வேண்டியதில்லை. அதிக தேக சம்சோஷணிஹி, உடம்ப வருத்தின்ட்டு எந்த ஒரு யோகமும் பண்ண வேண்டியதில்லை. இந்த ஸ்லோகங்களை படிச்சுட்டு இருந்தாலே போகும். பரமயோகி அப்படின்னு இந்த சிவானந்த லஹரியில் சொல்கிற மாதிரி முகக்கவி சொல்கிறார். அப்படி மகான்களெல்லாம் அந்த பக்தியை புரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் மற்ற முயற்சி பண்ணி பிரயோஜனம் இல்லை. அது இருந்ததுன்னா மற்ற முயற்சிகளெல்லாம் சுலபமாக உங்களுக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.